நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்தியாவில் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநரும் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவருமான இல கணேசன் அவர்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வருகை தந்திருந்த போது SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து அவர் வழங்கிய நீண்ட நேர்முகத்தின் சுருக்கமான பதிவு இது. அவரோடு உரையாடியவர் ரைசல். நேர்முகத்தின் பாகம் 1.
வணக்கம் ஐயா. உங்களுக்கு
வணக்கம். வணக்கம்.
மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொள்வோம். தமிழர் மீனவர் பிரச்சனை என்பது என்று சொல்வதை விட அது இந்திய மீனவர் பிரச்சனை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவன் கூட கைது செய்யப்பட அனுமதிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வேளையில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வந்து மீனவர்களோடு அவர் போராடினார். நாங்கள் வந்தால் இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்போம் என்றார். ஆனால் காங்கிரஸ் அரசை விட தற்போது தமிழக மீனவர் பிரச்சனை மிக மோசமான கட்டத்தை அடைந்துள்ளது. முன்பெல்லாம் மீனவர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்கள், படகுகளோடு அவர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இப்போது படகுகளை இலங்கை அரசு வைத்துக் கொண்டு மீனவர்களை மட்டும் விடுதலை செய்துள்ளது. இது ஒரு கொள்கையின் ஒரு பிற்போக்கான நிலையை காட்டுகிறது. மட்டுமல்ல, இதை நியாயப்படுத்தி உங்களது கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணியம் சுவாமி, நான் தான் ஆலோசனை சொன்னேன் என்று கூறும் அளவு இந்த பிரச்சனை கையாளப்படுகிறது. எப்படி நியாயப்படுத்துவீர்கள்?
உங்களுடைய கேள்வியுடைய முதல் பகுதி ஒரு தவறான செய்தியின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. முந்தைய ஆட்சியை காட்டிலும் இப்போது மோசமான சூழ்நிலை என்பது ஒரு சரியான கருத்து அல்ல, சரியான கணிப்பு அல்ல. பதவியேற்பு விழாவுக்கு நாங்கள் இலங்கை அதிபரை நாங்கள் அழைத்தோம். இலங்கை அதிபரை மாத்திரம் அழைக்க வேண்டும் என்பது அல்ல, சார்க் நாட்டின் தலைவர் அழைத்தோம். அவரும் சார்க் நாட்டினுடைய தலைவர் மதிப்பளித்து அவரும் கூட இங்கு வந்தார்கள். ஆனால் நாங்கள் கேட்காமலேயே இந்திய நாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாக இலங்கை சிறையில் இருந்த அத்தனை மீனவர்களையும் விடுதலை செய்துவிட்டு தான் வந்தார்கள். இது ஒரு நல்லெண்ணத்திற்கான ஒரு சபிஞ்சை. எங்கள் பகுதியிலே நல்லெண்ண சபிஞ்சை என்பது அழைப்பு விடுத்தது, அவர் பகுதியிலே நல்லெண்ண சபிஞ்சை என்பது மீனவர்களை விடுதலை செய்தது. இது ஒரு பெரிய தீர்வு என்று சொல்லி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனாலும் முந்தைய சூழ்நிலைக்கும் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கும் இருக்கிற மாற்றத்தை சொல்வதற்காக குறிப்பிடுகிறேன். இதற்கு முன்பாக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 70 நாட்கள் 80 நாட்கள் என்றெல்லாம் சிறையிலே வாடியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது எந்த மீனவனும் கொல்லப்படவில்லை, எந்த மீனவனும் சித்திரவதைக்கு உள்ளாகவில்லை. அதிகபட்சமாக அவன் சிறையில் இருந்த நாட்கள் 7 நாட்கள் தான். 2 காலகட்டத்தில் இலங்கையில் இந்திய மீனவர் எவரும் இல்லை என்கிற சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்திய நாட்டிலும் இலங்கை மீனவர் எவரும் இல்லை நிலை இருந்தது. இப்போது நோய் நாடி நோய் முதநாடி அதுநிற்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு அடி ஆழத்திற்கு போய் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்பதிலே எங்கள் அரசாங்கம் முனைந்திருக்கிறது. குறிப்பாக எங்களது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். காரணம், நீங்களே சொன்னது போல அவளுக்கு இந்த பிரச்சனை இதற்கு முன்பாகவே தெரிந்திருக்கிறது. நாகப்பட்டினத்திற்கு வந்திருந்த பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை தான் இப்போது நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இது தமிழ் மீனவர் பிரச்சனை அல்ல, இது இந்திய மீனவர் பிரச்சனை என்று சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொன்ன கருத்து அது. அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்தார்கள், நாங்களும் பேசினோம். இப்போது நான் இங்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மீனவர் பிரச்சனை பொறுத்தவரையில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அது எங்கு மையம் விட்டிருக்கிறது, அது எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுவிட்டோம். அநேகமாக மிக விரைவிலேயே மீனவர் பிரச்சனை இந்திய இலங்கைக்கு இடையே இருக்கிற பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று நான் நம்புகின்றேன். சற்றே உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இது ஏதோ நரேந்திர மோடி அவர்களுக்கும் ராஜபக்சே அவர்களுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையாக இப்போது இல்லாமல், அல்லது அங்கு வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சருக்கும் எங்களது தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையாக அல்லாமல், இரு மீனவர்கள் மத்தியில், இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் இருவரும் தமிழ் மீனவர்கள், ஒரு வகையில் இருவரும் உறவுக்காரர்கள், இவர்களுக்குள்ளே தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றன. என்னென்ன வலைகளை எல்லாம் படைக்க வேண்டும், எந்த பகுதியிலே செய்ய வேண்டும் என்கின்ற பல விஷயங்கள், அதனால எந்த மீனவனுக்கு தொழில் ரீதியான லாபம் நட்டம் என்ன என்கின்ற வகையில் இப்போது மையம் விட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் மீனவ தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், மீனவ அமைப்பினுடைய பிரதிநிதிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் இப்போது உண்மை நிலையை புரிந்து கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். விரைவிலேயே மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்பட்டுவிடும். இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்கின்றேன், மீனவர் பிரச்சனைக்கு விரைவிலேயே நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட அதிக நேரம் முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைச்சகமாக இன்றைக்கு எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கிறது. இதே ஒரு மாற்றம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், இது குறித்து பேசி என்ன தீர்வு என்பதை பற்றி கலந்து ஆலோசனை செய்வதற்காக திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களை அழைத்தார்கள். 5 பேரை அழைத்தார்கள். நான் ஒன்று, அப்போது எங்கள் மாநில தலைவராக இருந்து இப்போது அமைச்சராக இருக்கிற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அமைப்பு பொறுப்பாளராக இருக்கிற திரு மோகன் ராஜன் அவர்கள், அப்போது அகில இந்திய செயலராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு எச் ராஜா அவர்கள், நாங்கள் இந்த 5 பேர், அதோடு கூட எங்களது தமிழ்நாட்டுக்கு நேரடியாக அமைப்பு ரீதியாக பொறுப்படுத்திருக்கிற முரளிதர் ராவ் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். டெல்லியிலிருந்து ஒரு சில பேரும் கூட அவர்கள் அழைத்திருந்தார்கள். 1 மணி நேரம் சந்தித்து பேசப்போகிறோம், பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுங்கள் என்பதுதான் கூட்டம். ஆனால் 1.25 மணி நேரத்திற்கு மேலாக இருந்து பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி காண்பதில் மிக தீவிரமாக இருந்தார்கள். அன்றைய தினம் அவர்கள் சொன்ன கருத்தை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால், விரைவாக இந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்சி காலத்தில் மிக விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்குண்டான வழிமுறை சொல்லுங்கள், அமல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதுதான் கண்ணோட்டமாக இருந்தது. ஒரே ஒரு வரியில் நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு நான் பதில் சொன்னாலே போதுமானது என்று கருதுகின்றேன். இலங்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி, அதில் மீனவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் அழைக்கப்பட்ட நபர்கள், நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர், இந்த எந்த கூட்டத்திலும் டாக்டர் சுப்பிரமணியசுவாமி அழைக்கப்படவில்லை என்பது மாத்திரமே உங்களது 2வது கேள்விக்கு என் பதில்.
காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் ஹிந்தி திணிப்பு நடந்தது என்பதான ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே முன்வைக்கப்படுகிறது, ஹிந்தி மொழி திணிப்பு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இன்னும் சற்று வித்தியாசமாக ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல, குரு உத்சவ் என்ற பெயரிலெல்லாம் கூட சமஸ்கிருத திணிப்பும் நடக்கிறது. என்ன பதில் ஐயா?
இது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சனை. இவன் இந்த அரங்கத்தில் கூட விவாதிக்கிற அளவுக்கு அது முக்கியமான பிரச்சனை அல்ல என்று நான் கருதுகின்றேன். இப்போதெல்லாம் எல்லாம் கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது, சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்பாடு என்பது தொடங்கியிருக்கிறது. ஹிந்தி பேசக்கூடிய பகுதியில் இருக்கிற சமூக வலைதளங்களில் ஹிந்தி மொழியிலும் அதை பயன்படுத்தலாம் என்பதாக அரசாங்கம் தந்த குறிப்பை நான் பழி யார் மேலேயும் போட விரும்பலை. அதனால் முந்தைய அரசாங்கமே தந்த குறிப்பு தான், இந்த அரசாங்கம் அதை மீண்டும் அது சுற்றறிக்கையாக அனுப்பியிருந்தது. ஹிந்தி பேசக்கூடிய பகுதியில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக வலைதளங்கள் ஆங்கிலத்தோடு தமிழையும் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நியாயமோ அது போல அது நியாயமானது. ஆனால் இது ஏதோ நான் ஒட்டுமொத்த நாட்டுக்காக ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்பது போல, இது தேவையற்ற ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு யாரோ சில பேர் கிளப்பிவிட்ட பிரச்சனை. இது முக்கியமல்ல. இந்த கேள்விக்கு இதுதான் பதில். அரசாங்கம் செய்த நடவடிக்கைக்கு நான் விளக்கம் தந்துவிட்டேன். இப்போது இள கணேசன் என் கருத்தை நான் சொல்கின்றேன். எத்தனை காலம்தான் தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் ஹிந்தி படிக்காமல் இருக்க போகிறார்கள்? படிக்க விரும்புகின்ற இளைஞனுக்கும் கூட படிப்பதற்கு வாய்ப்பு தராமல் எத்தனை காலம்தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்க போகிறது? ஹிந்தி என்கின்ற ஒரு மொழியை தெரியுமானால் பாரத நாட்டின் எந்த பகுதியிலும் போய் படித்துக் கொள்ளாமல் நிலைமை இருக்குமானால் குறைந்தபட்சம் வயிற்று பிழைப்புக்காகவாது அது படிக்க வேண்டுமா வேண்டாமா? ஒருவனுக்கு எத்தனை மொழி அதிகமாக தெரிந்திருக்கிறதோ அத்தனை மொழி நல்லது தானே. மொழியின் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி என்பது கூடாது. விரும்புகிறவன் அந்த மொழியை கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. எனவே இத்தகைய அரசியல் தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் வீணாகி போகாமல், எதிர்காலத்தை வீணாக்காமல் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஹிந்தி மாத்திரமல்ல எத்தனை அதிகமான இந்திய மொழியில் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள், அறிகோவல். இது ஒரு கேள்வி. அதே போல சமஸ்கிருத திணிப்பு என்பது தேவையற்றது. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அதில் சம்ஸ்கிருதம் ஒரு பாடமாக கற்றுத்தரப்படுகிறது. எனவே சம்ஸ்கிருத மொழி படித்திருக்கிற அந்த மாணவர்கள் அவர்கள் அந்த ஒரு மொழிக்காக ஒரு வாரம் கொண்டாடி அதுக்காக ஏதோ நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. இதனால இவனு எல்லோருமே திணிப்பு என்றால் அவ்வளவு சுலபமான மொழியா நான் ஒரே வாரத்துக்குள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுவும் கூட? இது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. ஆனால் இங்கே ஒரு நல்ல கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதன் பிறகு நான் எங்கள் அமைச்சரை நான் சந்தித்தேன். மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களை சந்தித்து பேசினேன். நீங்கள் சமஸ்கிருதத்திற்காக ஒரு வாரம் அறிவித்திருக்கிறீர்கள், நான் அதை வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருந்திருக்கலாம், ஆனால் நான் அதற்கெல்லாம் மறுப்பு தந்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் அதற்காக இல்லை, போட்டிக்காக கேட்கவில்லை, ஆக்க ரீதியாக தமிழுக்காக ஒரு வாரத்தை அறிவிக்கிறேன். அது சித்திரை 1ஆம் தேதி தொடங்குகின்ற வாரமாக இருக்கட்டும். அதுதான் சரி, அடுத்தவனுக்கு தலைநிர சொல்வதால் தமிழுக்கு என்ன நன்மை? என்னோடு அவர் பேசியதெல்லாம் முழுமையாக சொல்லாவிட்டாலும் அது எப்படி ஒரு மொழிக்கு மாத்திரம் சொல்வது? செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழிகளுக்கு மாத்திரம் அறிவிங்கள். அது கூட மிகச்சிறந்த மொழிகள் தான் இருக்கின்றன. ஒரு காரியம் செய்வோம், தாய்மொழி வாரம் என்பதாக நான் அறிவிக்கின்றேன். அப்போது தமிழுக்கான வாரத்தை பாரத நாடு முழுவதும் எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதே போலவே ஒரு மலையாளத்துக்கு கொண்டாடுறது பாரத நாடு முழு கொண்டாடுறதுக்கு அரசாங்க ஏற்பாடு, ஒரு தேசிய அளவில் நடைபெறும். நான் சொன்ன இது நல்ல யோசனை, தாய்மொழி வாரம் என்று அறிவியுங்கள். அப்போது கூட சித்திரை ஒண்ணு என்று நான் சொன்ன போது அது சித்திரை ஒண்ணு தமிழுக்கு வேண்டாம் பொருத்தமாக இருக்கலாம், இது எல்லா மொழிக்கும் பொருத்தமான வாரம் என்பது நான் கலந்து ஆலோசித்து பெருமையை அறிவிப்பதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொன்னார்கள். சிந்தனை முழுக்க தமிழுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய அடுத்த மொழியை கற்பிக்க விடாமல் தடுப்பது என்கின்ற எதிர்மறை சிந்தனையே இருக்கக்கூடாது என்பது என் கருத்து.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.